நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினன் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே திருவே திருமூலார் அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவா அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வாணியரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரன் குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கார் மயூரன் குதம்ப போயூர் கோராக்கார் மயூரன் குதம்பை திருவர்ணையூருடை காடல் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே கிறிஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சர்வசமாதி அடைந்த நேரமுயவே ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு புதன்கிழமை சத்சங்கம், மற்றைய சங்கங்களுக்கு உலகளாவிய சங்கங்களுக்கு வியாழக்கிழமை அதிகாலை பிரம்மமுகூர்த்த சத்சங்கமாக அமைகின்றது. இன்றைய நாளில் வழமை போல நாங்கள் பாபாஜியின் தெய்வீக குரல் புத்தகத்திலிருந்து ஒரு சில பக்கங்களை நான் எடுத்து படிக்கின்றேன். நீங்கள் அதை தியான முத்திரை போட்டு தியானத்திலிருந்து உள்வாங்கி பாருங்கள். பல விடயங்கள் உங்களுக்கு காத்திருக்கும் பாபாஜியின் அருளினால். இன்று நான் படிக்கப் போகும் பக்கங்கள் பக்கம் 20, 21, 22, 23. திரு வி டி நீலகண்டன் சத்குரு ரமாதேவியை பற்றி 9 போக்ரோடு என்று ஒரு நூல் எழுதியிருந்தார். நூலில் தம்முடைய தெய்வீக அனுபவத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஓர் எண்ணம் தோன்றியது அவருக்கு. அன்புள்ள ஐயா என்பதற்கு பதிலாக அன்புள்ள ஆத்மா என்றும், உங்களுக்கு பதிலாக என்றும் உங்கள் ஆத்மா என்றும் எழுதினார் நீலகண்டன். சென்னை சாந்தோம் அருளானந்தம் முதலித் தெருவில் 1-1 என்ற எண்ணுள்ள வீட்டை சென்றடைந்தார். கண்ணு கட்டாத ஒரு சக்தி அங்கே அவரை மறுபடியும் போகச் செய்தது. தெய்வீகத்தை பற்றி பல செய்திகளுக்கு அங்கே தெளிவு கிடைத்தது. ஒரு நாள் தெய்வீக நூல்களை பற்றி கேட்டார். பரமஹம்ச யோகானந்தரின் ஒரு யோகியின் சுயசரிதை என்ற நூல் அவருக்கு கிடைத்தது. அந்த நூல் அவர் மனத்தில் ஒரு சிறிய புரட்சியை ஏற்படுத்தியது. நீலகண்டன் பாபாஜியின் பக்தரானார். அடிக்கடி பாபாஜியின் பெயரை சொல்ல ஆரம்பித்தார். நீலகண்டனின் காலில் ஒரு புண்ணுக்காக அறுவை சிகிச்சை செய்து கொண்டார். ஒரு பெரிய டாக்டர் புண்ணுக்கு மருந்து வைத்து கட்டி கொண்டிருந்தார். இவர் அந்த புண்ணை சரியாக கவனிக்கவில்லை என்று டாக்டர் தொடர்ந்து இவரை அர்ச்சித்து கொண்டிருந்தார். வெறுத்து போய் வெளியேறினார் நீலகண்டன். மறுபடியும் திரும்பி வரவே இல்லை. காலில் ஆழமான புண். இருப்பினும் எழும்பூரில் இருந்து தினமும் சாந்தோமிற்கு நடந்தே சென்று தியான கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். ஆனால் ஒரு நாள் அவர் சோர்ந்து போய் மெரினா கடற்கரையில், பாபாஜி இந்த புனித பயணத்தை நிறைவேற்ற எனக்கு போதுமான வலிமை தரமாட்டீர்களா என வேண்டினார். அவர் பிரார்த்தனை பலித்தது. விரைந்து சென்று தியான கூட்டத்தில் கலந்து கொண்டார். பின்னர் அந்த டாக்டர் நீலகண்டன் வீட்டிற்கு வந்து அவர் புண்ணிற்கு தேவையான சிகிச்சை செய்தார். தினமும் இது தொடர்ந்தது. நீலகண்டன் அதிர்ந்து போனார். இலவசமாகவே அவர் உணவிற்கும் டாக்டர் ஏற்பாடு செய்தார். எல்லாம் பாபாஜியின் கருணை. நாளுக்கு நாள் அவர் ஆர்வம் அதிகரித்தது. ஜோகதா சத்சங்கத்தில் உறுப்பினராகும் நாளை அவர் எதிர்நோக்கி இருந்தார். ஆனால் அவர் குடும்பத்தின் நிலை அதற்கு தடையாக இருந்தது. இது அவர் சாதனைக்கு தொல்லையாகவும் இருந்தது. 1952 ஜூலை 17 ஒருவர் பத்ரிநாத் செல்ல கிளம்பினார். ஆனால் அந்த இடத்தை அடையும் நம்பிக்கை அவர் அந்த மனிதருக்கு இல்லை. எனவே சிலரை உடனே அழைத்துச் செல்ல விரும்பினார். இலக்கை அடையும் முன் மற்றவர் சுமையை ஏற்று மாற்றம் செய்ய முயலக்கூடாது. அருளாளர் ஆனால் மற்றவர்கள் தாமே தேடி ஓடி வருவர். நீலகண்டன் தம்முடைய சிறிய பூஜை அறையில் படுத்திருந்தார். அவர் தியானத்தில் இருந்தார். ஓர் குரல் பேசியது, நீங்கள் விழித்திருக்கின்றீர்களா? நீலகண்டன் ஆம் என்றார். அந்த குரல் சொல்லியது, நீங்கள் வெளிநாடு போயிருக்கின்றீர்கள். கப்பலில் செல்லும் போது உங்கள் சுமை இரண்டாக பிரிக்கப்பட்டு ஒன்று தேவையானதென்றும் மற்றது தேவையில்லாததென்றும் பெயர் சூட்டப்படும். தேவையில்லாத சுமை மாலுமியிடம் ஒப்படைக்கப்படும். அது திரும்ப உனக்கு கிடைக்காதென்று சொல்ல முடியாது. அதன் பொறுப்பை இன்னொருவர் ஏற்பார். இதுபோலவே உங்கள் குடும்பம் என்பது தேவையற்ற சுமை. அது பற்றி கவலைப்பட வேண்டாம். பயணத்தின் மீது கவனம் செலுத்துங்கள். நீங்கள் பக்குவப்பட்டவர். இனி உங்களுக்கு செயற்பாடு ஏதும் தேவையில்லை. எங்களுக்காக நீங்கள் நிறைய செய்யலாம். ஓம் என்று அந்த குரல் கூறியது. உரையாடல் முடிந்தது. பிற்பகல் நீலகண்டன் சாந்தோமுக்கு விரைந்து தமது அதிசய அனுபவத்தை கூறினார். கண்ணால் காண முடியாத அந்த மனிதர் கிரியா வட்டத்தைச் சேர்ந்த ஜோகானந்தரோ என அனுமானித்தார். அது பாபாஜியா இருக்கலாம் என்றார் ஆசிரியர் யோகி ராமையா அவர்கள். அடுத்த நாள் வேதகிரி திடீரென்று மயங்கி விழுந்தார். நீலகண்டனுக்கு பிரியமானவர் ஆபத்தில் இருந்தார். விசாரித்த போது அந்த பையனுக்கு மலத்தடை ஏற்பட்டது என அறிந்து முன்னர் லாகிரி மகாஷேயர் செய்த செயலை நினைத்து 7 சொட்டு விளக்கெண்ணெயை வேதகிரியின் வாயில் ஊற்றினார். திடீரென்று அந்த பையன் எழுந்தான். ஒன்றுமே நடக்காதது போல் பள்ளிக்கு நடந்து சென்றான். இது பாபாஜியின் அருட்செயலே. நீலகண்டனின் தியானம் சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. 1952 ஜூலை 20 ஓம்காரத்தோடு கூடிய ஓர் பேரொளி தென்பட்டது. இரு கண்கள் அவரை நோக்கி சுழன்றன. இது வினோதமாக இருந்தது. அவர் அந்தரத்தில் இருந்தார். சிறிது நேரம் கழித்து கீழே வந்தார். சில நாள் கழித்து அவர் மிக உயர்ந்த நிலையை அடைந்தார். ஒளிமிக்க ஒரு தாமரை பூ அவர் முன் தோன்றியது. இந்த பூவின் இதழ்கள் 7 ஆயின. இவை 3 பிரிவாக பிரிந்தன. இரு பிரிவுகள் ஒவ்வொன்றும் 3 இதழ்களை கொள்ள 7வது இதழ் நேராக ஒரு கோட்டில் சென்றது. இவை இணைந்து சகசாரத்தில் ஒரு கிரீடமாய் சேர்ந்து முழு தாமரை ஆயிற்று. காதில் வண்டின் ஒளி கேட்டது. அந்நேரத்தில் அவரை பரிசோதித்த டாக்டர் உள்ளே வந்தார். ஆனால் நீலகண்டனோ ஆன்மீக அனுபவத்தில் 9:30 வரையும் இருந்தார். அந்த டாக்டர் வெளியே சில மணி நேரம் கழித்து திரும்பி வந்தார். வேதகிரிக்கு பள்ளிக்கூட கட்டணம் நீண்ட நாளாக செலுத்தப்படவில்லை. அப்பையன் தன் தந்தையின் சமாதி நிலையை கலைக்க விரும்பவில்லை. வினோதமாக எல்லா மாணவர்களும் தாமதமாக பணம் செலுத்த அனுமதிக்கப்பட்டனர் பாடசாலையில். பாபாவின் அருள். கண்ணுக்கு தெரியாமல் செயல்படுவதை நீலகண்டன் உணர்ந்தார். விளையாட்டாக இந்த ஆசிரியர் நீலகண்டன் கிரியா மறையை தென்னிந்தியாவில் பரப்ப தெரிவு செய்யப்படலாம் என்றார். ஏனெனில் தென்னிந்தியாவில் இம்மார்க்கம் அதிகமாக பரவவில்லை. 1952 ஜூலை 23 அதே தெய்வீக குரல் அவரிடம் பேசியது. அது பாபாஜியின் குரல் என உறுதியாக முடிவு செய்தார் நீலகண்டன். நீ விழித்திருக்கின்றாயா? அதே, இதை கேள். தென்னிந்தியாவில் கிரியா மார்க்கம் பரவவில்லை என நேற்று உனக்கு சொல்லப்பட்டது. உண்மையில் அந்த எந்த அளவிற்கு பரவ வேண்டுமோ அந்த அளவிற்கு அது எங்குமே பரவவில்லை. நான் உன்னை சில காரியங்களுக்கு காரியமாக தொடர்பு கொள்ள முயலுகின்றேன். இப்போதுதான் நீ கிடைத்திருக்கின்றாய். அக்குரலில் இனிமையும் அன்பும் தொனித்தன. உன் பேனாவையும் இந்த காரணத்திற்காக பயன்படுத்த நான் தீர்மானித்திருக்கின்றேன். நீ இரண்டு நூல்கள் எழுத வேண்டும். முதல் நூல் தெய்வீகத்தின் வெளிப்பாடு, இரண்டாவது கிரியா மார்க்கம் துயர் துடைக்கும் திறவுகோல் என்பன அவை. மற்றவர்கள் தங்கள் வட்டத்தில் உள்ளவர்களை மட்டுமே ஈர்ப்பர். நாம் வெளியில் உள்ளவர்களையும் பயன்படுத்துவோம். நான் உனக்காக இரண்டு கிரியா சாதகர்களை தருகின்றேன். ஒருவரை நீ அறிவாய், இன்னொருவர் அடையாற்றில் நிறைய பணத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கும் ஓர் பெண். அவள் பெயர் என்ன என்று கேட்டார் நீலகண்டன். பாபாஜி தொடர்ந்தார், அவள் தந்திர பயிற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாள். இன்னமும் செய்தியை சரியாக அனுப்பவில்லை. இருப்பினும் உனது புத்தகங்களை ஹிக்கிம் பாதம்ஸ் கடையில் வாங்கிவிட்டாள். சிவானந்தரை பற்றி நீ எழுதிய நூலை வாங்க ஓர் அஞ்சல் அட்டையில் எழுதியிருக்கின்றாள். ஆனால் அதை தபால் பெட்டியில் போடவில்லை என்றார். அடுத்த நாள் விடியற்காலையில் நீலகண்டன் தியானத்திற்காக எழுந்தார். அவருடைய நண்பர் ஒரு தெய்வீக இசைக்கலைஞர் வேட்டியும் ஜிப்பாவும் அணிந்து முகம் வெளிறி போய் காட்சியில் தெரிந்தார். அவருக்கு சிறுநீரக கோளாறு. நீலகண்டன் கே சாஸ்திரி இறந்து விட்டார். நானும் இறக்கும் வரையில் இருக்கின்றேன். நூலகத்தை உங்களிடத்தில் தருமாறு என் மாமாவிடம் சொல்லி இருக்கின்றேன் என்று பேசினார். நீலகண்டனின் சோகம் அதிகரித்தது. இதை பற்றி மாலையில் பேசிக்கொண்டிருக்கையில் நீலகண்டன் கூறினார், உலகியல் நிலையிலிருந்து ஆன்மீக நிலைக்கு மாற வேண்டுமானால் இது இரண்டாவது பிறவி. அடுத்த நாள் விடியற்காலையில் குருநாதரின் தெய்வீக குரல் அது பற்றி பேசியது. மற்றவர்களை நேசிப்பவர்களை நான் நேசிக்கின்றேன். உன் நண்பர் இன்னொரு வாழ்க்கை பெறுவார். அவருக்கு இன்னும் 5 ஆண்டுகள் வாழ்க்கை உண்டு என்று 5 விரல்களை காட்டினார் குருநாதர். அவரோடு 2 நாட்கள் இருந்து பிரார்த்தித்து அவரை மௌனத்தில் ஒரு வாரம் செலுத்தி அப்பொழுது பாலும் பழமும் மட்டுமே சாப்பிட வைத்தால் அவர் காப்பாற்றப்படுவார் என்று பாபாஜி கூறினார். உங்கள் முகத்தை நான் பார்க்கலாமா என வேண்டினார் நீலகண்டன். ஓம் என தம் விரலை உயர்த்தினார் பாபாஜி. விரல் மட்டுமே தெரிந்தது. பேச்சு முடிந்தது. இரவு 10 மணியிலிருந்து மறுநாள் காலை 10 மணி வரை இதையே அமர்ந்தார் நீலகண்டன். தரையிலேயே அமர்ந்தார் நீலகண்டன். டாக்டர் 2வது முறை வந்தார். ஒரு நண்பனுக்கு கடிதம் எழுதிவிட்டு சாந்தோமுக்கு கிளம்பினார். குருநாதர் முன்னிலையில் உயர்த்தியவன் முக்கியத்துவத்தை அவர் அறிய விரும்பினார். மௌனம் கேள்விகள் வேண்டாம் என்பதே அதன் பொருள். 1952 ஜூலை 26 சனிக்கிழமை நீலகண்டன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள். காலை தியானத்தில் ஒரு முழு தெய்வீக ஒளி சகசாரத்தில் செல்லுவதைக் கண்டார். பிற்பகல் குளுத்தியானத்தில் அவர் கிழக்கு நோக்கி அமர்ந்திருந்தார். அவருக்கு அருகில் மண் தொட்டியில் உயரமான சிவந்த பூக்களை உடைய ஒரு செடி இருந்தது. தியானம் முடிந்த பின் அவர் கண்களை திறந்தன. அவர் பார்வையில் வறுமை இருந்தது. மறுபடியும் அவர் சமாதி நிலையை அடைந்தார். பாபாஜியின் பெயரை மனதிற்குள் அவர் செபிக்க ஆரம்பித்தார். அதன் முதலாக பாபாஜியின் முழு உருவத்தையும் தரிசித்தார் நீலகண்டன். குருநாதரின் குரல் பழக்கமானதாகவும் இனிமையாகவும் இருந்தது. குருநாதருக்கு அருகே எழுத்தாளர் உருவமும் ஒரு பெண்ணின் உருவமும் தெரிந்தன. பாபாஜி கேட்டார், தம் கருவியாக இருக்கும் சீடனை பார்த்து குருநாதர் பெயர் சொல்ல ஒரு புத்திரன் வேண்டுமா என்று கேட்டார் சீடர். என்ன செய்வார் நீலகண்டன்? உடனே பதில் சொன்னார், ஏன், எனக்குத்தான் 4 குழந்தைகள் இருக்கின்றனவே. பாபா தம் கை விரலை உயர்த்தி, இல்லை, நான் உன்னை பற்றி பேசவில்லை என்றார் எழுத்தாளரை சுட்டினார். இதற்கிடையில் நீலகண்டன் தியானத்தில் நன்கு முன்னேறி கொண்டிருந்தார். 1952 ஜூலை 27 முதுகுத்தண்டு நடியில் இருந்து தலை உச்சி வரை ஒரு சக்தி ஒளியாக செல்வதைக் கண்டார். இது 1 மணி நேரம் நிகழ்ந்தது. பாக்கியம் பெற்ற இந்த எழுத்தாளர் இதனை அமைதியாக தரிசித்தார். இதனை திறப்படை காட்சி என்று அவர் கூறுகின்றார். அடுத்த நாள் இரவு 1 மணிக்கு மறுபடியும் பாபாஜி தோன்றி பேசினார். நீ இன்னொரு பாதியிடம் சொல், நீலகண்டன் பேப்பரும் பென்சிலும் கொண்டு வரவா பாபாஜி? ஆம். இரண்டு கேள்விகள் கூறப்பட்டன. பாபாஜி கேட்கின்றார், சக்தியை செலுத்த நினைக்கும் போது நீ ஏன் தயாராக மறக்கின்றாய்? அடுத்த கேள்வி அவர் தனி வாழ்க்கையை பற்றியது. நீலகண்டன், குருதேவா, என்னை ஏன் தபால்காரன் ஆக்க நினைக்கின்றீர்கள்? நண்பர்களுக்குள்ளும் சில ரகசிய செய்திகளை விவாதிக்க முடியாது. என் நண்பன் உங்களை காண விரும்புகின்றான். நீங்களே ஏன் அவனிடம் பேசக்கூடாது? கைவிரலை உயர்த்தி நண்பனை மௌனமாக்கினார் பாபாஜி. பாபாஜி முதல் புத்தகம் 256 பக்கங்களை கொண்டிருக்கும். இரண்டாவது புத்தகம் 400 பக்கங்களை கொண்டிருக்கும். உங்கள் நண்பனுக்கு நீங்கள் முதலாவது ஏதாவது உதவி செய்ய வேண்டுமானால் செவ்வாய்க்கிழமை காலை அவருக்கு நினைவு தப்புவதற்கு முன்னால் சென்று காண வேண்டும். பேச்சு விடியற்காலை 3 மணிக்கு முடிந்தது. தியானம் தொடர்ந்தது. அன்று அந்த சக்தியின் ஒளிக்காட்சி மறைந்தது. அந்த இடத்தில் நீலகண்டன் தன் உருவத்தையே தலையுச்சியில் கண்டார். அடுத்த நாள் பாபாஜி தோன்றி நோய்வாய்ப்படும் நண்பனிடமிருந்து எதையும் எதிர்பார்க்க கூடாது என்று கூறினார். 1952 ஜூலை 31 காலையில் நீலகண்டன் நல்ல காய்ச்சல் இருந்த போதும் சமாதி நிலையை அடைந்தார். ஆற்றல் மிக்க ஒரு ஒளியை மட்டுமே அவரால் உணர முடிந்தது. பகல் 12:30 அவருடைய மைந்தர் அழுகுரலில் அவரை அழைத்த போது அவர் சூழ்நிலையை உணர ஆரம்பித்தார். இரவு 11:30 நீலகண்டன் தூங்கச் சென்றார். எழுந்திரு எழுந்திரு என்று பாபாஜி அவரை அழைத்தார். நீலகண்டன், பாபாஜி எனக்கு தலை இல்லாமல் பல தலைவலிகள் உள்ளன என்றார். குருநாதர் சிரித்தார். உட்கார்ந்து எழுது என்றார் பாபாஜி. மண்ணெண்ணெய் விளக்கையும் பேனாவையும் தேடினார் எழுத்தாளர். குருநாதர் காலடியில் விழுந்தார். பின் சத்குருவிடம் பிரார்த்தனை செய்துவிட்டு தெய்வீகத்தின் வெளிப்பாடு என்ற நூலை எழுதத் தொடங்கினார். அவர் அந்த நூலை எழுதும் போது முழுவதும் பாபாஜியுடன் இருந்தார். இந்த புத்தகம் 1952 அக்டோபர் 29 இன்னொரு நூல் டிசம்பர் 31 வெளியிடுவதாக இருந்தது. அவர் குடும்பத்தில் அவர் குறுக்கிட்டார். ஆனால் அதிர்ஷ்டவசமாக வேதகிரி அந்த மனிதரை சமாதானப்படுத்தினார். பாபாஜி புன்னகையோடு இதனை பார்த்து கொண்டிருந்தார். எழுத்து மீண்டும் தொடங்கியது. திருவருளால் கருத்துக்கள் வேகமாக வந்தன. மண்ணெண்ணையும் மையும் தீர்ந்து போயின. பாபாஜி புன்னகைத்து மறைந்தார். ஓம் கிரியா பாபாஜி நமஹ. ஓம் சிவாய நமஹ. நன்றி. இன்று நாங்கள் 20 இருந்து முடிந்தவை 25 வரையும் படித்திருக்கின்றேன். இது மிகவும் அழகான செய்திகள். எவ்வாறு பாபாஜி யோகானந்தரின் சமாதியின் பின் 1952 யோகானந்தர் மார்ச் மாதம் மார்ச் மாதம் 7 நாள் அவர் சமாதியடைந்தார். அதைத் தொடர்ந்து இந்த 2 நீலகண்டன் யோகி ராமையா அவர்களை 10 முன்னதாகவே, அதாவது 1942 பாபாஜி அவர்களை தொடர்ந்து சென்றதாக யோகி ராமையா அவர்கள் இன்னொரு புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே அவர்களை 10 பாபாஜி பின்தொடர்ந்து தன்னுடைய சேவைக்காக யோகானந்த கிரிஜியின் வாழ்க்கை முடிந்த பின் அடுத்த மாதமே இவர்களுடன் தொடர்புக்கு வந்து அந்த அழகிய புத்தகத்தை எழுதத் தொடங்குகின்றார். பாபாஜியின் தெய்வீய குரல் என்று வாசித்த புத்தகத்தை அதே நேரம் யோகி ராமையா 52 சங்கங்களை தொடக்குவதற்கு உலகளாவிய முறையில் பணிக்கப்படுகின்றார். அந்த புத்தகத்தை தான் இப்போது வாசிக்கின்றோம். ஆரம்பத்தில் பாபாஜிக்கும் நீலகண்டனுக்கும் யோகி ராமையா அவர்களுக்கும் நடந்த பேச்சுக்கள் இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மிகவும் அருமையான செய்தி, மிகவும் அருமையான செய்தி. ஏனென்றால் பாபாஜி அவர்களுடன் இருந்து இந்த புத்தகத்தை எழுதிய உண்மைகள் எல்லாம் அதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இன்றைய வாசிப்பில் இருந்து என்ன நடந்தது என்று ஒருவர் ஒரு வகையை நீங்கள் புரிந்திருக்கலாம். இன்றும் வாசித்து பாருங்கள். எங்களுடைய வாசிப்பு தொடரும் இந்த புத்தகத்தின் முறைப்படி. நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. இப்போது இரவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா அவனை இருக்கின்றீர்கள். இரவன் ஐயா, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் உண்டா?
பாபாஜி நமோ.
ஓம் ஸ்ரீயா பாபாஜி நமோ.
நமோ ஓம் சிவாய நமோ. ஓம்
ஓம்
சிவாய
சிவாய
நமோ.
நமோ.
இன்றைய சத்சங்கம் பழமை போல பாபாஜியின் தெய்வீக குரல் இருந்து அருள்மொழிகள் கிடைக்கப்பெற்றன. அதில் விசேடமாக இன்றைய சத்சங்கங்களில் கிடைக்கப்பெற்றது பாபாஜியின் பிறந்த நாளில் கிடைக்கப்பட்ட பெரிய பொக்கிஷம் என்றே சொல்லலாம். கலம்பு பாபாஜி ஜோகாசன் சாதகர்கள் இப்பொழுது கதிராம தந்தனை நோக்கி புறப்பட்டு கொண்டிருக்கின்றோம். பாபாஜியின் ஆசியுடன் நடைபெறும் கதிராமத்தில் நடைபெறும் அபிஷேகத்திலும் அன்னதானத்திலும் கலந்துகொள்வதற்காக கலம்பு பாபாஜி கிரியாசந்த சாரர் 9 பேர்கள் போய்கொண்டிருக்கின்றோம். எனவே இன்றைய போய்கொண்டிருக்கும் இச்சந்தர்ப்பத்தில் இதில் கலந்து கொள்வது பாபாஜியின் ஆசியார் என்றுதான் நினைக்கின்றேன். ஏற்கனவே கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த சத்சங்கத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை. பழமை போல லேப்டாப்பிலும் வேலை செய்ய முடியாட்டியும் அடுத்த அந்த போன்ல கூட முயற்சி செய்தோம். எப்படியும் அதில் தொடர்பு கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அதனுடைய கவரேஜ் பிரச்சனை மற்ற பலவிதமான பிரச்சனை. அப்படி இருந்து கூட இப்பொழுது இந்த ஹைவேயில் 100 மைல் ஸ்பீட்டில் போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் இதில் கலந்து கொள்வது பாபாஜியின் ஆசி என்பதை நன்றி புரிகின்றது. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் ஓம் சிவாய நமோ.
நன்றி நன்றி ரவணையா, மிகவும் அழகாக அதை சொன்னீர்கள். ரசித்து கொண்டிருந்தேன். இறுதியில் அதற்குரிய பதிலையும் சொல்லிவிட்டீர்கள். அது பாபாஜியின் ஆசி என்று அதுதான் உண்மை. உங்களுக்கு வீட்டில் ஓய்வில் இருந்தால் இருந்து கூடி உங்களுக்கு அந்த கனெக்ஷன் கிடைக்காதது, கிடைக்கக்கூடாது என்று இருந்தபடியாலே தவிர அந்த கனெக்ஷனில் ஒரு பிழையும் அல்ல. இன்று 100 மைல் வேகத்தில் போய்கொண்டிருக்கும் போது கதிர்காம கந்தன் பாபாஜியை நோக்கி உங்களுக்கு எல்லாம் கிடைக்கின்றது என்றால் அது கிடைக்க வேண்டும் இருக்க என்று இருந்திருக்கின்றது. அது பாபாஜியின் அருள் என்று சொல்லி முடித்தீர்கள். அதுதான் உண்மை. மிகவும் அற்புதம். இறைவனையா சொன்னதில் இந்த சாதகர்களுக்காக அவர் இன்று கதிர்காம கந்தன் கதிர்காம பாபாஜியை கந்தன் கோயிலில் சந்திக்கச் செல்கின்றார். தேவயானை வளாகத்தில் அங்கு சிறப்பு அன்னதானம் பாபாஜியின் பர்த்டேக்காக கொடுக்க இருக்கின்றார்கள் கொழும்பு சங்கம் சார்பாக. அது அங்கு நடக்கப் போகின்றது. அதைவிட பாபாஜிக்கு ஒரு அபிஷேகமும் அந்த பாபாஜி கோயிலில் செய்ய இருக்கின்றார்கள். எங்கள் சங்கம் மூலமாக, உலகளாவிய சங்கங்கள் மூலமாக எல்லாம் நல்லபடியாக நடைபெறப் போகின்றது இன்னும் சில மணித்தியாலங்களில். ஆகவே அவர்களுடைய பயணம் நன்றாக அமைய வேண்டும். பாபாஜியின் ஆசியுடன் ஒரு விதமான சங்கடங்களும் இல்லாமல் எல்லாம் நன்றபடியாக நடந்து நீங்கள் வீடு வந்து சேருவீர்கள் சேரு சேர சேர்க்கப் போ சேர்க்கப் போகின்றீர்கள் என்று பாபாஜியிடம் இறைஞ்சி கேட்டு உங்களுடைய கருத்துக்கு நன்றி சொல்கின்றேன். ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ. அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா அனுப்பியிருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமஹ.
ஓம் சிவாய நமஹ.
இன்றைய சத்சங்கம் பாபாஜி தெய்வீக குரல் இருந்து வழக்கம் போல ஒரு சிறப்பான பாபாஜியை பற்றி நல்ல கருத்துக்களை அறிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பாபாஜி எப்படிலாம் சீடர்களை ஆட்கொண்டு இந்த கிரியா பயணத்தை தொடங்கியிருக்கிறார், இந்த கிரியா பயிற்சிக்கு எப்படிலாம் அவர் சில ஆன்மாக்களை தேர்ந்தெடுத்து பயணிச்சுக்கிறாரு என்ற ஒரு நல்ல ஒரு தகவல்கள இந்த பாபாஜியின் தெய்வீக குரல் மூலியமா நமக்கு நினைவுபடுத்துறார். இந்த நினைவு எதுக்கு படுத்தணும்னா, நாமளும் எப்படி இயங்கணும், நாம எப்படி எப்படி இயங்குவார் என்றத ஒரு குறிப்பு காட்டுறதுக்காக நமக்கு வந்து ஞாபகப்படுத்துறார். ஏன்னா மனிதன் என்றால் மறக்கக்கூடியவன். எவ்வளவு நல்ல விஷயங்களை கேட்டிருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு காலகட்டத்துல மறக்கனால அப்பப்ப ஒரு நினைவுபடுத்துறது மகான்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல். அந்த வகையில அவர் எப்படி ராமையாட்ட தொடர்பு கொண்டார், நீலகண்டன் தொடர்பு கொண்டார், இந்த சங்க அமைப்புகளை ஏற்படுத்தக்குள்ள என்னென்ன காரியங்கள் செஞ்சார், அப்படி செய்யக்குள்ள நிறைய தொய்வு ஏற்படக்குள்ள எப்படி பாபாஜி அற்புதங்களை இப்ப செய்தார் என்றதெல்லாம் விவிச்சு இந்த புஸ்தகம் காட்டுது. அது பாபாஜி நமக்கு நினைவுபடுத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை. அந்த வகையில் அதை எடுத்துக்கிட்டு அவருடைய சேவைகளை சிறப்பாக செய்ய இன்னும் அவருடைய பாதத்தை நம்ம கெட்டியமா பிடிச்சி அவருடைய சேவையும் தொண்டியும் வார்த்தை அளவில் இல்லாம செயல் அளவில் செயல்பட்டு அவருடைய அன்பை பெறுவோமாக. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமன்.
ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நம. மிகவும் அருமை காத்தியன் ஐயா, நீங்களும் இன்று 30ஆம் தேதி உங்களுடைய நாட்டில் பாபாஜியின் தேதி பர்த்டே தொடங்கிவிட்டது. எல்லோரும் அதில் சுறுசுறுப்பாக இயங்க துவங்கிவிட்டீர்கள். இன்று அதிகாலையில் மிகவும் அற்புதம், அந்த அதிகாலையில் நீங்கள் மிகவும் அருமையாக அது சொன்ன செய்தி பாபாஜி பெரம்பொருள் நாசியுடனான செய்தி தான். நிச்சயமாக அது உங்களுடைய சொந்த செய்தி அல்ல என்று நான் உணர்கின்றேன். அதாவது இந்த விடயங்களை இந்த புத்தகத்தில் எங்களுக்கு தருகின்றார், அதை இன்று நாங்கள் வாசிக்கின்றோம். பாபாஜி எப்படி அந்த 2 ஆன்மாக்களை மாற்கொண்டார், அவர்கள் மூலமாக என்னென்ன சேவை செய்கின்றார் என்றதை மீண்டும் வாசி கொண்டு போகின்றோம். அதற்கு அந்த செய்தி என்னத்துக்காக தரப்பட்டிருக்கின்றது என்ற அற்புதமான விடயத்தை சாதகர்களுக்கு கொடுத்திருக்கின்றீர்கள். அதை ஒரு கதையாக வாசித்து அறிவதற்கல்ல, எங்களுடன் பாபாஜி என்ன மாதிரி இன்ட்ராக்ஷனுக்கு வருவார், அதாவது தொடர்புக்கு வருவார், எங்களுக்கும் அதைத்தான் அவர் செய்கின்றார். அதை நாங்கள் உணர்ற அளவுக்கு அவருடைய சாதனையை செய்து அதை உணர வேண்டும் என்றதை ஞாபகப்படுத்துகின்றார் என்று மிகவும் அருமையாக சொன்னீர்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.